சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்று தாவீதரசன் கூறுவது போல நாமும் வேதத்தை வாஞ்சையோடு ஆராய்வோமா?
உடனே பிரியமான வேதாராட்சியர்களே, கடந்த நிகழ்ச்சியின் இறுதியிலே நெகேமியா 7 அதிகாரத்தை சிந்திக்க துவங்கினோம். அலங்கம் கட்டி முடிந்து கதவுகள் போடப்பட்டு வாசலிலே காவலாளர்களை மேலும் பாடகர்கள் லேவியர்கள் எல்லாரையும் ஏற்படுத்தினார். காவல் விசாரணைக்கு பொறுப்பாக உண்மை உள்ளவனும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்த ஆனானியையும் அனானியாவோடு கூட நெகேமியா ஏற்படுத்தினார். தொடர்ந்து அங்கு என்ன நடக்கிறது பார்ப்போம். நெகேமியா 7 அதிகாரம் 3 வசனம்.
அவர்களை நோக்கி, வெயில் ஏறு மட்டும் எருசலேமின் வாசல்கள் திறக்கப்பட வேண்டாம். நீங்கள் நிற்கும் போதே கதவுகளை சாத்தி தாழ்பால் போட்டு எருசலேமின் குடிகளில் காவலாளர் அவரவர் தங்கள் காவலிலே அவரவர் தங்கள் வீடுகளுக்கு எதிராக நிறுத்தப்பட வேண்டும் என்றேன்.
பகல் நேரத்திலே எருசலேமிற்குள்ளே நுழையும் ஒவ்வொரு வாசலும் கவனமாக காக்கப்பட வேண்டும். யாரும் கவனிக்காத இரவேளைகளிலேயும் எதுவும் நடக்கக்கூடும். எனவே எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாய் காவல் காக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் குடும்பங்களையாவது குறிப்பாக காத்துக்கொள்ள வேண்டும். ஆம் பிரியமான சகோதரனை சகோதரியே, நாமும் நம்முடைய குடும்பத்தை பாதுகாப்பதை குறித்து சரீரத்திற்கு தீமை செய்கிறவர்களிடத்தில் இருந்து மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்து அங்கத்தினர்களின் ஆவிக்குரிய வாழ்க்கையையும் தாக்கக்கூடிய சூழ்நிலைகளிலே வசனங்களினாலே நம்முடைய குடும்பத்தை காக்க வேண்டியது மிக முக்கியமான ஒன்று. எனவேதான் வேத புத்தகத்திலே வெளித்திருங்கள், ஜாக்கிரதையாயிருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று பல வார்த்தைகளை நாம் மாறி மாறி பார்க்கிறோம். மார்க் 13 அதிகாரம் 37 வசனத்திலே இயேசு கூறும்பொழுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லாருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்றார். இதுதான் ஒவ்வொரு விசுவாசியனுடைய குணநலனாய் இருக்க வேண்டும். நெகேமியா 7 அதிகாரம் 4 வசனத்தை பாருங்கள்.
பட்டணம் விஸ்தாரமும் பெரிதுமாயிருந்தது, அதற்குள்ளே ஜனங்கள் கொஞ்சமாயிருந்தார்கள், வீடுகளும் கட்டப்படவில்லை.
இந்த குறிப்பிட்ட காலத்திலே இங்கே நாம் பார்ப்பது போல எருசலேம் பட்டணத்திற்குள்ளே எல்லா கட்டிடங்களும் கட்டி முடிக்கப்படவில்லை. ஒவ்வொருவரும் தங்கள் தங்கள் சொந்த வீடுகளை கட்டுவதை குறித்து கருத்துள்ளவர்களாயிருந்தார்கள். விழிப்பாயிருப்பதை மறந்து போனார்கள். அலங்கத்தையும் வாசல்களையும் கட்டும்பொழுது ஒரு கரத்திலே பட்டயமும் அடுத்த கரத்திலே வேலை செய்யும் உபகரணங்களையும் கொண்டு பணி செய்து கொண்டு இருந்தார்கள். இன்றைக்கும் கர்த்தருடைய பணியிலே இந்த இரண்டும் நம்முடைய கரங்களிலே அவசியம். இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியிலே வம்ச வரலாற்றை நாம் பார்க்கிறோம். யூதர்கள் தங்களுடைய தலைமுறை பட்டியலை சரியாக பாதுகாப்பதிலேயும் தங்கள் பின் சந்ததியினருக்கு அதை கவனமாக கைமாற்றுவதிலேயும் மிகவும் கவனமுள்ளவர்களாயிருந்தார்கள். 7, 8, 13 அதிகாரங்களிலே வரும் பெயர் பட்டியல்கள் பெரும்பாலும் எஸ்ரா 2 அதிகாரத்திலேயும் நாம் பார்க்கக்கூடியதாயிருக்கிறது. நெகேமியா 7 அதிகாரம் 5-7 வரை கவனியுங்கள்.
அப்பொழுது வம்ச அட்டவணைகளை பார்க்கிறதற்கு நான் பிரபுக்களையும் அதிகாரிகளையும் ஜனங்களையும் கூடி வர செய்ய என் தேவன் என் மனதிலே ஒரு எண்ணத்தை உண்டாக்கினார். முந்தி வந்தவர்களின் வம்ச அட்டவணை புஸ்தகம் அப்பொழுது எனக்கு அகப்பட்டது. அதிலே எழுதியிருக்க நான் கண்டது என்னவென்றால், பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் சிறைப்பிடித்து போனவர்களும் சிறையிருப்பிலிருந்து செருபாபேலோடும் யெசுவா, நெகேமியா, அசரியா, ராமியா, நகமானி, மொர்தேகாய், பில்சான், மிஸ்பரேத், பிக்வாயி, நெகும், பானா என்பவர்களோடும் கூட வந்து எருசலேமுக்கும் யூதாவுக்கும் திரும்பி தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியிறங்கினவர்களுமான இந்த தேசத்தின் புத்திரராகிய இஸ்ரவேல் ஜனங்களான மனிதரின் தொகையாவது.
இந்த பெயர் பட்டியல்களை திரும்ப திரும்ப ஏன் தேவன் கொடுக்கிறார்? இதை குறித்து வேதம் என்ன சொல்லியிருக்கிறது? சங்கீதம் 112:6 பாருங்கள். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். தேவன் இங்கே சொல்வது என்ன? இந்த மனிதர்களை எனக்கு தெரியும், நீங்களும் அவர்களை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்கிறார். ஒரு இடத்திலே அவருடைய பெயர்களை பதிவு செய்தார். மீண்டுமாக அவைகளை அவர் நினைப்பூட்டுகிறார். ஒரு நாட்டின் தலைநகரிலே முக்கியமான எல்லா குறிப்புகளையும் 15 இடங்களிலே எழுதி வைத்திருப்பார்களாம். உதாரணமாக செப்டம்பர் 11 அமெரிக்க ஐக்கிய நாட்டிலே மிக முக்கியமான கட்டிடங்கள் இடிக்கப்பட்டன. ஆனால் அங்கே நடைபெற்ற பணிகளை அடுத்த நாளே மீண்டும் துவங்கிவிட்டார்கள். காரணம் என்ன? அதற்கான பிரதிகளை அவர்கள் மற்றொரு இடத்திலே வைத்திருந்தார்கள். பிரியமான சகோதரனை சகோதரியே, நீங்களும் முக்கியமான பொறுப்பிலே இருப்பீர்கள் என்றால் முக்கியமான குறிப்புகளை நகலெடுத்து வைப்பதை குறித்து கர்த்தரிடத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். மட்டுமல்ல, இந்த பெயர்கள் உங்களுக்கு ஒருவேளை ஆர்வம் தராத பெயர்களாய் இருக்கலாம். ஆனால் எனக்கு அது ஆர்வம் தரும் பெயர்கள். ஏனென்றால் அவர்கள் என்னுடைய ஜனங்கள் என்று கூறுவதைப் போல இருக்கிறது. தேவன் குறித்து வைத்திருக்கும் கோடிக்கணக்கான பெயர் பட்டியலிலே இது ஒரு சிறு பகுதிதான். வேதபுத்தகத்திலே பல வம்ச வரலாறுகளை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 49 12 கோத்திரங்களை குறித்து வாசிக்கிறோம். 2 சாமுவேல் 23 அதிகாரத்திலே தாவீதினுடைய பராக்கிரமசாலிகளை குறித்து வாசித்தோம். 1 புத்தகத்தின் முதல் சில அதிகாரங்களிலே அநேக பெயர்களை நாம் பார்க்கிறோம். நெகேமியா 3 அதிகாரத்திலே மற்றும் ஒரு பெயர் பட்டியலை வாசிக்கலாம். புதிய ஏற்பாட்டிலேயும் ரோமர் 16 அதிகாரத்திலேயும் எபிரேயர் 11 அதிகாரத்திலேயும் கூட நாம் பெயர் பட்டியல்களை பார்க்கிறோம். இவைகள் நமக்கு வெறும் பெயர்களாக தெரியலாம், ஆனால் தேவன் அந்த ஒவ்வொரு மனிதர்களையும் தனித்தனியாய் அறிந்திருக்கிறார். எனவேதான் அவர் அவர்களை குறித்து குறிப்பு வைத்திருக்கிறார். நெகேமியா 7:17 வசனம்,
அஸ்காத்தின் புத்திரர் 2322 பேர்.
இந்த அஸ்காத் யார்? இவன் பாபிலோனிய சிறைப்பிடிப்பிலே கொண்டு போகப்பட்டவன். பாபிலோன் நகரத்திலே கடந்த 70 மேலாக அவனுடைய குடும்பம் பெருகியிருந்தது. 2322 பேர் அவனுடைய சந்ததியிலே வந்தார்கள். அவர்கள் எல்லாருமே நாங்கள் அஸ்காத்தின் சந்ததியிலே வந்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருந்தார்கள். அஸ்காத் என்னுடைய தாத்தா, அவர் என் மூதாதையர், அவர் என்னுடைய கொள்ளுப்பாட்டன் என்று ஒவ்வொருவரும் கூறியிருக்கிறார்கள். இன்றைக்கு அநேகர் நானும் கர்த்தருடைய பிள்ளை என்று நம்புகிறேன் என்றெல்லாம் கூறுவார்கள். அருமையானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய பிள்ளையாயிருப்பீர்கள் என்றால் அதை குறித்து நீங்கள் தெளிவாக அறிந்திருக்கிறீர்கள். 1 யோவான் 5:12 பார்க்கும்பொழுது, குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன், தேவனுடைய குமாரன் இல்லாதவன் ஜீவன் இல்லாதவன் என்று பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை உங்கள் இரட்சகராக நீங்கள் விசுவாசித்திருப்பீர்கள் என்றால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாழ்க்கையிலே உடையவர்களாயிருக்கிறீர்கள். அவர் கூறுவதை நீங்கள் விசுவாசிக்கவில்லை என்றால் அவரை பொய்யர் என்று சொல்கிறீர்கள். கிறிஸ்துவின் மேலே உங்கள் விசுவாசத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தையின் அதிகாரத்தினாலே உங்கள் ஜீவனை பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். தேவன் அதை குறித்து வைத்திருக்கிறார். அஸ்காத்தின் சந்ததியிலே வந்த ஒவ்வொருவரும், பாருங்கள், என்னுடைய பெயரும் இந்த பெயர் பட்டியலிலே இருக்கிறது, நான் யார் என்பது எனக்கு தெரியும் என்று கூறுவார்கள். நெகேமியா 7:61 வசனம்,
தெல்மேலாகிலும் தெல் அர்சாவிலும் கேருபிலும் ஆதோனிலும் இம்மேரிலும் இருந்து வந்தும் தாங்கள் இஸ்ரவேலர் என்று தங்கள் பிதாக்களின் வம்சத்தையும் தங்கள் பூர்வோத்தரத்தையும் சொல்ல மாட்டாமல் இருந்தவர்கள்.
அங்கே இருந்த இன்னும் சிலர் தாங்களும் இஸ்ரவேலர் என்பதை நிரூபிக்க முடியாதவர்களாய் இருந்தார்கள். அவர்கள் சொன்னது என்ன? நாங்களும் இஸ்ரவேலர் என்றுதான் நினைக்கிறோம், நாங்களும் இஸ்ரவேலர் என்றுதான் நம்புகிறோம், நாங்களும் இஸ்ரவேலராய் இருக்க முயற்சிக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களாய் இருந்தார்கள். நினைத்துக் கொண்டிருப்பது, நம்பிக்கொண்டிருப்பது, முயற்சித்துக் கொண்டிருப்பது அவர்களை அப்படிப்பட்ட மனிதர்களாக்க முடியாது. நாம் யார் என்பதை நாம் அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். தங்களுடைய வம்ச வரலாற்றை தெளிவாக சொல்ல முடியாதவர்கள், தனித்து பிரித்தெடுக்கப்பட்டார்கள். நெகேமியா 7:64 வசனம்,
இவர்கள் தங்கள் வம்ச அட்டவணையை தேடி அதை காணாமற் போய் ஆசாரிய ஊழியத்துக்கு விலக்கமானவர்கள் என்று எண்ணப்பட்டார்கள்.
இந்த கூட்டத்தினரும் தங்கள் வம்சாவளியை கூற முடியவில்லை. நாம் ரட்சிக்கப்படுவது மட்டும் முக்கியமானதல்ல, அதை நாம் அறிந்தவர்களாயிருக்க வேண்டும். நெகேமியா 7:65,
ஊரீம் தும்மீம் என்பவைகள் உள்ள ஒரு ஆசாரியன் எலும்பு மட்டும் அவர்கள் மகா பரிசுத்தமானதிலே புசிக்கத்தகாதென்று திருஷாத்தா அவர்களுக்கு சொன்னான்.
ஆதிகாலங்களிலே பிரதான ஆசாரியனின் மார்பு பகுதியிலே அமைக்கப்பட்டிருந்த உடையிலேதான் ஊரீம் தும்மீம் இருந்தன. இதைக் கொண்டுதான் குறிப்பிட்ட காரியங்களை தீர்மானிக்க அவன் வழி நடத்தப்பட்டான். தேவனுடைய சித்தம் இது, இது அவருடைய சித்தம் அல்ல என்பதை அறிந்து கொள்ள கர்த்தர் அவர்களை அந்நாட்களிலே அவ்வாறுதான் வழி நடத்தினார். இன்று நாம் தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள அவர் தம்முடைய வார்த்தையை நமக்கு தந்தருளியிருக்கிறார். எப்படி நாம் நித்தியமான வாழ்க்கையை, அழிவில்லாத வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதையெல்லாம் இந்த வேத வசனமே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நெகேமியா 7:73 வசனம்,
ஆசாரியரும் லேவியரும் வாசல் காவலாளரும் பாடகரும் ஜனங்களில் சிலரும் நிதனிமியரும் இஸ்ரவேலர் அனைவரும் தங்கள் தங்கள் பட்டணங்களில் குடியேறினார்கள். 7 போது இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் பட்டணங்களில் இருந்தார்கள்.
இஸ்ரவேல் ஜனங்கள் இப்பொழுது தங்கள் தங்கள் பட்டணங்களிலே குடியேறியிருக்கிறார்கள். நெகேமியாவின் தலைமையிலே உன்னதமான ஒரு பணி செய்யப்பட்டது, ஆனால் அந்த பணியானது செய்து முடிக்கப்படவில்லை. மேலும் செய்யப்பட வேண்டிய பணிகள் இருந்தன. நெகேமியா 8 வருகிறோம். நெகேமியா பட்டணத்தை பாதுகாக்க வாசல் காவலர்களை நியமித்தார், பாடகர்களை நியமித்தார், ஏனென்றால் எருசலேம் பட்டணமானது கர்த்தருடைய மகிழ்ச்சியினாலே நிரம்பி வழிய வேண்டும் என்பதை அவருடைய வாஞ்சை. பின்னர் அவர் கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்க திட்டமிட்டார். அது எழுப்புதலுக்கு மிக மிக அவசியமானது. நெகேமியா 8 அதிகாரம் 1 வசனம்.
ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேத பாரகனாகிய எஸ்ராவுக்கு சொன்னார்கள்.
மோசேயின் நியாயப்பிரமாணத்தை கொண்டு வரும்படியாக எஸ்ரா கேட்டுக் கொள்ளப்பட்டார். இப்பொழுது மிக அற்புதமான ஒரு வேத வாசிப்பு அங்கே நடைபெறப்போகிறது. நெகேமியா 8:2.
அப்படியே 7 மாதம் முதல் தேதியில் ஆசாரியனாகிய எஸ்ரா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து
கவனித்தீர்களா? கேட்டு அறியத்தக்கவர்கள் மட்டுமே அங்கே ஒன்று கூடினார்கள். அப்படி என்றால் பொருள் என்ன? அழுதுகொண்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் அங்கே கொண்டு வரப்படவில்லை. ஒருவேளை நெகேமியா சிறு பிள்ளைகளை பொறுப்படுத்திக் கொண்டாரோ? தெரியவில்லை. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்படும் பொழுது அதை கவனித்து கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை அங்கே ஏற்படுத்தினார்கள். இது மிக மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து சொன்ன உவமையிலே விதைக்கப்பட்ட வசனங்களை பொறுக்கிச் சென்ற பறவைகளை குறித்தும், அதாவது பிசாசின் கிரியைகளை குறித்தும் நாம் படிக்கிறோம். இந்த நாட்களிலேயும் பிசாசினுடைய மற்றொரு தந்திரம் என்னவென்றால் கர்த்தருடைய வார்த்தை தெளிவாக கேட்க முடியாதபடி சில சூழ்நிலைகளை ஏற்படுத்திவிடுகிறான். ஊழியத்திலே பொறுப்பில் இருக்கிறவர்கள், திருச்சபை ஊழியர்கள் அல்லது ஆலய பணிவிடைக்காரர்கள் இதை குறித்து கருத்துள்ளவர்களாய் இருக்க வேண்டும். சில நேரங்களிலே ஆராதனையிலே திடீரென்று இடையிலே ஒலிபெருக்கி வேலை செய்யாது அல்லது ஒலி வாங்கி வேலை செய்யாது. இதை முன்னதாகவே சரிபார்த்து முந்தின நாளே எல்லாம் சீராயிருக்கிறதா என்பதை கவனித்து பார்க்க வேண்டும். இதை கேட்கும்பொழுதே உங்களுடைய திருச்சபையிலே சமீபத்திலே நடைபெற்ற இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உங்களுக்கு நினைவிற்கு வரலாம். எனவே தயவு கூர்ந்து பொறுப்பிலே இருக்கிறவர்களிடத்திலே இதை குறித்து நீங்கள் பேச உங்களை அன்போடு நான் கேட்டுக் கொள்கிறேன். வாசிக்கப்படும் வசனங்களை எல்லாரும் தெளிவாக கேட்பதற்கான சூழ்நிலையை நெகேமியா உண்டு பண்ணினார். நெகேமியா 8:3 வசனம்.
தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதிக்கு எதிரே இருந்து காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் புருஷருக்கும் ஸ்திரீகளுக்கும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தான். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புஸ்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள்.
கவனித்தீர்களா? காலமே தொடங்கி மத்தியானம் மட்டும் மக்கள் வசனத்தை கேட்டார்கள். சில திருச்சபைகளிலே செய்தி நேரமானது 15 நிமிடங்கள் 20 நிமிடத்தை தாண்டி சென்றாலே கை கடிகாரங்களை திருப்பி திருப்பி பார்க்கிறவர்கள் இருக்கிறார்கள். ஒரு நாள் ஆலய ஆராதனை முடிந்து வீடு திரும்பிய பெண்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இன்றைக்கு செய்தி கொடுத்தவர் எவ்வளவு நேரம் பேசிவிட்டார் என்று ஒருவர் சொல்ல, மற்றவர் உண்மையாகவே அவர் நீண்ட நேரம் பேசவில்லை, அது நீண்ட நேரம் போல தெரிந்தது அவ்வளவுதான் என்று கூறினாலாம். சிலருக்கு 45 நிமிடங்கள் செய்தி நேரமானது மிக மிக நீண்ட நேரமாக தெரிகிறது. ஆனால் அன்று அங்கே கூடியிருந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆவல் உள்ளவர்களாய் இருந்தார்கள். 70 ஆண்டுகள் சிறையிருப்பில் இருந்தவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவில்லை. இது அவர்களுக்கு ஒரு புதிய அனுபவமாயிருந்தபடினாலே அத்தனை வாஞ்சியோடு கேட்டார்கள். நெகேமியா 8:4-6 வரை பாருங்கள்.
வேத பாரகனாகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல் நின்றான். அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இல்கியாவும் மாசேயாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெதாயாவும் மீசவேலும் மல்கியாவும் அசூமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெசுலாமும் நின்றார்கள். எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புஸ்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமேன் ஆமேன் என்று சொல்லி குனிந்து முகம் குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள்.
எஸ்ராவோடு கூட இந்த 13 மனிதர்களும் நின்றார்கள். எஸ்ரா கர்த்தருடைய வார்த்தையை திறந்தபொழுது எல்லாரும் எழுந்து நின்றார்கள். எஸ்ரா வாசிப்பதை நின்று கொண்டே கேட்டார்கள். முதலாவதாக அங்கே கர்த்தருக்கு மகிமையை செலுத்தினார்கள். அது மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் முழங்கால்களை போட்டு கரங்களையும் தரையிலே ஊன்றி நெற்றி தரையிலே படும் வண்ணமாக அவர்கள் தொழுது கொண்டார்கள். எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். இப்பொழுது 7-8 வசனங்களை கவனியுங்கள்.
யெசுவா, பானி, செரெபியா, யாமின், அக்குப், சபதாயி, ஒதியா, மாசையா, கேலிதா, அசரியா, யோசபாத், ஆனான், பெலாயா என்பவர்களும் லேவியரும் நியாயப்பிரமாணத்தை ஜனங்களுக்கு விளங்க பண்ணினார்கள். ஜனங்கள் தங்கள் நிலையிலே நின்றார்கள். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள்.
முக்கியமான சில நபர்களை இந்த பட்டியலிலே நாம் பார்க்கிறோம். கூடியிருந்த ஜனங்களுக்கு வசனங்களை விளக்கி காட்டுகிறவர்கள். அவர்கள் எல்லாரும் எருசலேமிற்குள்ளே தண்ணீர் வாசலுக்கு அருகிலே கூடியிருந்தார்கள். 7 வசனத்தில் நாம் வாசித்த மனிதர்கள் ஜனக்கூட்டங்களுக்குள்ளே ஆங்காங்கே நின்றிருந்திருப்பார்கள். எஸ்ரா நியாயப்பிரமாணத்தின் ஒரு பகுதியை வாசிக்கும் பொழுது ஜனக்கூட்டத்திற்குள்ளே இருந்தவர்கள் நீங்கள் கேட்கிறதை புரிந்து கொள்கிறீர்களா என்று மற்றவர்களிடத்திலே கேட்டிருப்பார்கள். சிலர் ஆமாம் என்று சொல்லியிருப்பார்கள். இன்னும் சிலர் எங்களுக்கு புரியவில்லை என்று கூறியிருப்பார்கள். அப்பொழுது ஆங்காங்கே நின்று கொண்டிருந்த விளக்கம் கொடுக்க காத்துக் கொண்டிருந்தவர்கள் அவர்களுக்கு அதை விளக்கி காட்டினார்கள். இப்படி கேள்வி கேட்டு பதில் சொல்லி கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்பட்டபடினாலே ஜனங்கள் அதை புரிந்து கொண்டார்கள். நெகேமியா 8:8 வசனம் மற்றொரு பாடத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. செய்தி கொடுப்பதிலே பல முறைகள் இருக்கின்றன. மனோதத்துவ ரீதியாக பேசுவது, கல்வி அறிவிலே சிறந்தவர்களாக பிரசங்கிப்பது. பிரியமானவர்களே, எந்த வழிமுறையிலே செய்து கொடுக்கப்பட்டாலும் கர்த்தருடைய வார்த்தையை புரிந்து கொள்வதும் அதற்கு கீழ்ப்படிவதும் மிக முக்கியமானது. தேவன் ஒவ்வொருவரோடும் ஒவ்வொரு விதமாக பேசுகிறார். இந்த வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி என்ன, சிறு பிள்ளைகளுக்கு பேசுவது போல ஒவ்வொரு வசனமாக வாசித்து காட்டுகிறார்களே என்று கூறுகிறவர்களும் உண்டு. இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்பொழுது கர்த்தரை இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்களும் பரிசுத்த வாழ்க்கையிலே வளர்ச்சி அடைந்தவர்களும் பின்வாங்கி போன நிலைமையிலிருந்து மீண்டும் கர்த்தரை ஏற்றுக்கொண்டவர்களும் ஊழியங்களை விட்டு ஓடிவிட வேண்டும் என்று இருந்தவர்கள் உற்சாகப்படுத்தப்பட்ட சூழ்நிலைகளும் உண்டு. நெகேமியா 8:8 நாம் பார்க்கும்பொழுது இஸ்ரா தீர்க்கமாக வாசித்தார், அர்த்தம் கூறினார், வாசித்ததை விளங்க பண்ணினார் என்று பார்க்கிறோம். அந்த நாளிலே அவண்ணமாகத்தான் கர்த்தருடைய வார்த்தை ஜனங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தேவன் அதை நிறைவேற்றினார். நெகேமியா 8:9 பாருங்கள்.
ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தைகளை கேட்டபோது அழுதபடியால் திருஷாத்தா என்னப்பட்ட நெகேமியாவும் வேத பாரகனாகிய எஸ்ரா என்னும் ஆசாரியனும் ஜனங்களுக்கு விளக்கி காட்டின லேவியரும் சகல ஜனங்களையும் நோக்கி, இந்த நாள் உங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் அழவும் வேண்டாம் என்றார்கள்.
இந்த ஜனங்களிலே பலர் இதற்கு முன்னாலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டதில்லை. தெளிவாக கர்த்தருடைய வார்த்தை வாசிக்கப்பட்ட பொழுது, தெளிவாக அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கற்றுக் கொடுக்கப்பட்ட பொழுது அவர்களுக்கு உண்மையாகவே அது பாவ உணர்வை கொடுத்தது. கண்ணீரோடு கூட ஜனங்கள் தங்களுடைய பாவங்களை அறிக்கை செய்து மனம் திரும்பினார்கள். அவர்கள் அசைக்கப்பட்டபடியினாலே ஒருவேளை ஆனந்த கண்ணீரிலேயும் அவர்கள் தங்கள் உணர்ச்சியை வெளிப்படுத்தியிருக்கலாம். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற என கருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் தனியாக வேதவசனத்தை வாசித்தாலும் சரி, வானொலி செய்திகளை கேட்டாலும் சரி, புத்தகங்களை வாசித்தாலும் சரி, தொலைக்காட்சி நிகழ்ச்சியிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டாலும் சரி, முழு கவனத்தோடு நீங்கள் கேட்கும்பொழுது ஆண்டவர் உங்களோடும் பேசுகிறார். செய்தி கொடுப்பது யார் என்பது முக்கியமே அல்ல. நான் கர்த்தருடைய வார்த்தையை, என்னை படைத்த தேவனுடைய வார்த்தையை கேட்க ஆவலுள்ளவனா இருக்கிறேனா என்பதுதான் முக்கியமானது. நம்மோடு கூட ஆண்டவர் எப்படி பேசினாலும் நாம் அவருக்கு செவி கொடுத்து மெய்யாய் மனம் திரும்பி நம்மை ஆண்டவருடைய சமூகத்திலே அர்ப்பணிப்போமா? நம்முடைய உள்ளமும் மகிழ்ச்சியினாலே நிரப்பப்படும். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, நெகேமியா கட்டுமான பணிகளை முடித்தபொழுது மிக முக்கியமான ஒரு செயலை செய்தது போல நாங்களும் எந்தெந்த நேரங்களிலே மற்றவர்களுக்கு வேத வசனங்களை வாசித்து காட்ட வேண்டுமோ, அல்லது வேத வசனங்களை விநியோகிக்க வேண்டுமோ, அல்லது செய்தி குறுந்திட்டுகளை விநியோகிக்க வேண்டுமோ, அந்தந்த நேரங்களிலே அந்தந்த காரியங்களை சரியாக செய்யக்கூடிய ஞான இருதயத்தை தாரும். எங்களுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும்பொழுது ஆவியானவர் எங்களோடு இடைபட வேண்டும் என்று கேட்கிறோம். உம்முடைய வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கவும் நீர் விரும்புகிற வண்ணமாய் செயல்படவும் எங்களை தாழ்த்தி தருகிறோம். இன்றைக்கும் தொடர்ந்து உம்முடைய வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு கேட்கிறோம் பிதாவே, ஆமேன்.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எமது முகவரி: வேத ஆராய்ச்சி, TWR, தபால் பெட்டி எண் 134, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. எங்கள் தொலைபேசி எண் 94 42 25 26 27, மற்றும் ஒரு தொலைபேசி எண் 9585460460. எங்கள் இமெயில் முகவரி tamiltb@radio882.com. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. ஆபகூப் 2:3.